அரசனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 18.
இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை இல்லை. தம்மை இகழ்ந்துரைக்கும் பகைவர் முன் சிங்க ஏறு போல நடக்கும் பெருமித நடை இல்லை. உரை குறிப்பு. புரிந்த என்னும் பெயரச்சத்து அகரம் விகாரத்தால் தொக்கது.
பெயரச்சத்து தகரம், அதாவது புரிந்தில்லோர்க்கு இல்லை என்று இருக்குது குறள்ல பாருங்க. புரிந்த இல்லோர்க்கு இல்லை, அது பிறகு பிரிச்சு எழுதுகிற பொழுது சில புத்தகங்கள்ல புரிந்த இல்லோர்க்கு அடிச்சிருக்காரு. உண்மையா அந்த குறள் என்னவென்றால் புகழ் புரிந்தில்லோர்க்கு இல்லை என்றுதான் அந்த குறள். அந்த தானா இருக்காது. அது ஏன் இல்லை என்று கேட்டால் அது விகாரத்தால் தொக்கது. விகாரத்தால் தொக்கது என்றால் இருக்க வேணும், குரலோசைக்காக அதை நீக்கி விட்டிருக்கிறார்கள். இல்லை என்று நினைக்காதே, அது உள்ளே தொக்கி நிற்கிறது என்று எடு. நீ சொல்லுகிற பொழுது அந்த தானாவை விரைவித்து சொல்லு. அதுதான் அவர் சொல்லுகிறது. புகழ் புரிந்த என்பதிலே இருக்கிற தகரம் அந்த தானா என்ற எழுத்து இங்கே நீங்கி நிற்கிறது.
புரிந்த என்னும் பெயரச்சத்து தகரம் விகாரத்தால் தொக்கது. பெருமிதம் உடையானுக்கு சிங்க ஏறு நடையான் உவமம் ஆக்களின்.
பெருமையுடையானுக்கு சிங்க ஏறு நடையான் உவமையாகலின். பெருமை உள்ளவனுக்கு சிங்க ஏறு, அந்த நடக்கிற நடையிற்கு தான் அது உவமை. சிங்கம் ஆம்பளை சிங்கம் போல இருக்கணும் பிடிச்சி ஒரு ஆண்டு வானாண்டு கேட்கப்படாது. உவமை எப்பொழுதும் ஒரு புடை ஒப்பு. உவமை என்பது ஒரு புடை ஒப்பு. உவமைக்கு ரெண்டு லட்சணம் சொல்லுகிறார்கள். ஒன்று, உவமை ஒரு பகுதியைத்தான் அது விளங்கப்படுத்தும். இரண்டாவது, உவமை எப்பொழுதும் பொருளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் உவமைக்கு வைத்திருக்கிற நிபந்தனைகள். ஆகவே இங்க என்ன உவமை என்று கேட்டால் சிங்க ஏறு உவமை. சிங்க ஏறு ஏன் உவமை? வேட்டையாடுறதுக்கு உவமையா? இல்லை, அந்த நடை கம்பீரத்துக்கு உவமை என்கிறார். அது தொழில் உவமம் என்பார்.
பெருமிதம் உடையானுக்கு சிங்க ஏறு நடையான் உவமமாக்களின் ஏறு போல் என்றார்.
இந்த சொற்பிரயோகங்கள் மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து. நடையான் உவமையாகலின் என்றால் இந்த காலத்துல நடையால் உவமையாகலின். இப்ப நடையான் என்று எழுதுகிற வழக்கம் இல்லை. அந்த காலத்து வழக்கம் அது. நடையால் என்று நாங்கள் எழுதுகிறோமே அதை நடையான் என்று எழுதுவார்கள்.
இதனால் தகை சான்ற சொல் காவா வழிபடும் குற்றம் கூறப்படும்.
பெண் மட்டும் தகை சார்ந்த சொற்காக்க தவறினால் ஆண்களுக்கு சிங்கம் போன்ற நிமிர்ந்த நடை இல்லை. அவள் தவறினால் அந்த நடை இல்லை என்ற நிலைமையை சொல்லுவதற்காக இந்த குறளை சொல்லுகிறார்.
குறள் 60,
10வது குறள்.
மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு. உரை. மங்களம் என்ப மனைமாட்சி, ஒருவர்க்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர் மனையாளது நற்குண நற்செய்கைகளை, அதன் நன்களம் என்ப நன்மக்கட்பேறு. அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. உரை குறிப்பு. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது, மற்ற அசை நிலை. இதனால் வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது.
நீங்கள் ஒரு 15, 16, 17 வகுப்பு படிச்சுட்டோம். அப்போ இனி முதல் வகுப்பு மாதிரியே படித்துக் கொண்டிருக்க கூடாது. இப்ப இவர் முதல் திறன் இவரை நாம் வாசிக்க விடுவதற்கு காரணம், நீங்கள் அந்த இட அவர் அந்த பரிமாளர் உரை குறிப்புகளில் இருக்கிற விஷயங்களை நீங்களாக முதல் ஒரு தரம் அணுக முயற்சிக்க வேண்டும். மோட்டர் சைக்கிளில் ஏற்றி ஒருத்தனை தள்ளிவிடலாம். மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணதில்லை என்றால் தள்ளிவிடலாம். எங்கள் ஆசிரியர் அப்படித்தான் எனக்கு சொல்லுவார். மாணவர்களை உருவாக்குவது என்பது ஆரம்பத்திலே ஆசிரியர்கள் துணை செய்ய வேண்டும். சில மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணாது, தள்ளிவிட வேண்டும். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் தள்ளி கொண்டு போய் விட வேணும் என்றால் மோட்டர் சைக்கிள் எதற்கு? அப்போ ஆரம்ப கல்வியிலே தான் இந்த ஒரு சின்ன தள்ளுதல். அதுக்கு பிறகு மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண வேணும், அவரவருக்கா ஸ்டார்ட் பண்ண வேணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். எடுத்தாற் போல வராது, ஆனால் அதுக்கான பயிற்சி முயற்சி செய்தால்தான் அது வரும். இப்போ அந்த அவர் முதல் தரம் வாசிக்கிற பொழுது அந்த குறிப்புகள் விளங்குகிறதா என்று பார்க்கலாம். முற்றாக விளங்காது. இன்று வரைக்கும் எனக்கே விளங்கவில்லை. ஆனால் முயற்சி பண்ணி கொண்டிருக்கால் விளங்கும். இனி திருப்பி அந்த குரலுக்குள்ளே நுழைகிறோம். மங்களம் என்ப மனைமாட்சி.
மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி ஒருவர்க்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர் மனையாளது நற்குண நற்செய்கைகளை.
மனைமாட்சி என்பது நற்குண நற்செய்கை, மங்களம் என்பது நன்மை. ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது நல்ல மனைவி, நற்குண நற்செய்கையோடு கிடைக்கிற மனைவி கிடைப்பது. அப்படி மனைவி கிடைத்த வாழ்க்கைக்கு நன்களமாவது எது என்று கேட்டால் நல்ல புதல்வரை பெறுவது. அது பற்றி அடுத்த அதிகாரத்திலே சொல்ல போகிறார். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார், மனைமாட்சியையும் நன்மக்கட்பேரையும் சேர்த்து சொல்லுகிறார். மங்களம் என்பது மனைமாட்சி, மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு. உரைவாசிங்க.
மங்களம் என்ப மனைமாட்சி ஒருவருக்கு நன்மை என்று சொல்லுவர் அறிந்தோர் மனையாளது நற்குண நற்செய்கைகளை, அதன் நன்களம் என்ப நன்மக்கட்பேறு. அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது.
கவனித்துக் கொள்ளுங்கள், புதல்வரை பெறுதலை இல்லை, நல்ல புதல்வரை பெறுதலை. ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டுடும், அதுவல்ல. நல்ல பிள்ளைகளை பெற்றால் அது நன்கலம்.
அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதல்வரை பெறுதலை. அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது.
இது என்னது, புரிகிறதா? மங்களம் என்ப மனைமாட்சி, மங்களம் என்று மனைமாட்சியை சொல்வார்கள். அதற்கு நன்களம் என்று நன்மக்கள் பெயரை சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? அந்த கேள்வி புரிகிறதா உங்களுக்கு? சொல்வார்கள், சொல்வார்கள், யார் சொல்வார்கள்? அதற்கு விடை அறிவிக்கிறார். அது வாசிங்க, உரை குறிப்பிலே முதல் குறிப்பு.
அறிந்தோர் என்பது
அறிந்தோர் சொல்வார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? மங்களம் என்ப யார் மங்களம் என்ப, மனைமாட்சியை யார் மங்களம் என்ப? அறிந்தோர் சொல்வார்கள். நன்களம் என்பர் நன்மக்கட்பேரை யார் சொல்வார்கள்? அறிந்தோர் சொல்வார்கள். ஆகவே அந்த அறிந்தோர் என்பதை உரையிலே இவர் வரிவித்து சொல்லுகிறார். அறிந்தோர் என்பது,
அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது.
எஞ்சி நின்றது, சொல்லப்படாமல் நிற்கிறது. ஆகவே அதை நீங்கள் வரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் முன்பே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். போகிற வழியிலே கந்தனை வரை சொல்லிவிட்டு போ, அம்மா சொல்லி அனுப்புகிறார், நாங்கள் பயணம் போகிறோம். அந்த கந்தனை ஒரு தடவை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. தம்பி பின்னாலே வருகிற பிறகு வருகிறான். அம்மா கேட்கிறார், கந்தனை சொன்னியா வரு, கந்தனை கண்டு சொன்னியா நாளைக்கு வருவானா? இவ கேட்ட கேள்வி என்ன, கந்தனை கந்தனிடம் சொன்னாயா? இதுக்கு என்ன பதில் சொன்னோனும்? இவன் சொன்னேன் அல்லது சொல்லவில்லை. நாளைக்கு வருகிறானாம் என்று இவன் சொல்லுகிறான் அல்லவா, அதற்குள்ளே கண்டேன் என்பது சொல்லாமலே நிற்கிறது. வார்த்தைகளில் நாங்கள் எல்லாம் இயல்பா இந்த நுட்பம் எல்லாம் வச்சுதான் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த நுட்பங்களை பரிமாற எடுத்துக்காட்டுகிறார். இப்ப திருவள்ளுவர் எல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் பாட்டுக்குள்ளே சொல்ல வேண்டும், அளவா சொல்லியிருக்கிறார். அப்ப அது வரிவித்து சொல்ல வேண்டிய இடங்களை பரிமாறகர் எடுத்து காட்டுகிறார். கற்றோர் சொல்லுவர்.
அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது, மற்ற அசைநிலை.
அது உங்களுக்கு தெரியும். மற்ற என்று சொல்லை ஒரு விஷயம் சொல்லி அதற்கு சம்பந்தமில்லாத இன்னொரு விஷயம் சொல்வதானால் இந்த மற்ற என்று சொல்லை போட்டால் அது திருப்பி கொடுக்கும். இந்த கியர் மாத்திரை என்று சொல்கிறோமே அது மாதிரி இந்த மற்றினுடைய வேலை திருப்பி கொடுக்கிறது. இவர் என்ன, மங்களம் என்ப மனைமாட்சி சொல்லி முடிஞ்சது, அது சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல போறார். ஆகவே மற்ற என்பதை கொண்டு போட்டார்.
மற்ற அசைநிலை
இல்லை, இதுல மற்ற அசைநிலைங்கிற
அசைநிலை.
சரி சரி, அவ இது முதல் நீங்க முதல் வச்சது மற்ற தானா? வாசிங்க திருப்பி உரை குறிப்பை.
அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது,
எஞ்சி நின்றது,
மற்ற அசைநிலை.
சரி சரி, மற்ற என்பது இங்க வினை மாற்றுக்கு வர இல்லை, அசைநிலையாக வந்திருக்கிறது. அசைநிலை என்றால் என்ன அர்த்தம்? சொல் ஓசை நிரப்புவதற்காக போடப்பட்ட சொல்,
மற்ற அசைநிலை. இதனால் வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது.
பாருங்க, இந்த நூல் அமைப்பு 9 குரல்ல மனைவியை பற்றி சொல்லி கொண்டு வந்துட்டு 10 குரலிலே அரைவாசி மனைவி சொல்லி அரைவாசி பிள்ளைகளை சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால் அடுத்த அதிகாரத்துக்கு முகப்பு கட்டுறாராம். அடுத்த அதிகாரம் புதல்வரை பெறுதல். அப்ப அதை இங்க தொடங்கினா தானே சரியா இருக்கும் என்று அதற்கான தோற்றுவாய் சொல்லப்பட்டது என்கிறார். அப்போ பத்து குறளும் நிறைவுற்றது. ஒரு மனைவியினுடைய லட்சணம், அவளுடைய ஒழுக்கம், அவளுடைய நட்பண்பு, அவளுடைய நற்செயல், அவளுடைய கற்பு நிலை, அதனாலே வரக்கூடிய காவல், குடும்பத்துக்கு வருகிற காவல், கற்பு நிலை உள்ள பெண்ணாலே ஆணுக்கு கிடைக்கிற பெருமை, பெண்ணை தேவர்கள் தொழுகிற பெண் தகுதி, பெண்களுக்கு கிடைக்கிற தேவர்கள் தொழுகிற தகுதி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து, இத்தகைய பெண் இருந்தால்தான் ஆண் சிங்கம் போல நடக்கலாம், பெண் இல்லாவிட்டால் அவன் ஆ சிங்கம் போல நடக்கலாம், இதையெல்லாம் சொல்லி இப்போ கணவன் வந்தாகிவிட்டது, மனைவி வந்தாகிவிட்டது, இனி குடும்பத்தினுடைய நிறைவாக பிள்ளை வர வேண்டும். அதற்கு முகப்பு சொல்லி நன்மக்கட்பேறு நன்களம் என்ப. அவர் நல்ல திருக்குறள் படித்தீர்களானால் பிறகு ஒரு காலத்தில் திருக்குறள்லையே பேசலாம். யாராவது ஒரு பையனை பார்த்தா மங்களம் ஆயிற்றா, அவன் உடனே சொல்லுவான் நன்களமே ஆயிவிட்டதுன்னுவான். பக்கத்தில் நிக்கிறவனுக்கும் ஒன்றும் புரியாது. கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் வீட்டிலே திருக்குறளையே பேசுவார்கள் என்று சொல்வார்கள். எல்லாம் அதிகார நம்பர் சொல்லியே பேசுவாராம். அப்படி அந்த அளவுக்கு ஆழமான பெரியவர்கள் எல்லாம் இருந்த மண் இந்த மண், அதை மீட்டெடுக்க வேண்டும்.
ஏழாம் அதிகாரம் மக்கட்பேறு.
பரிமேலகர் சொல்றதுக்கு முதல் கொஞ்சம் நான் சொல்றேன். புதல்வரை பெறுதல் என்பது அடுத்த அதிகாரம். அப்ப புதல்விகளை சொல்லவில்லை என்று தொடங்கக்கூடாது. புதல்வர் என்பது பொது சொல், பிள்ளைகளை குறிக்கிற சொல். புதல்வன் என்றால் ஆண்பால், புதவி என்றால் பெண்பால், புதல்வர் என்றால் பொதுப்பால், பிள்ளைகளை சொல்லுகிற சொல். பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தகுதியை பற்றி சொல்லப் போகிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக ஒரு திட்டமிட்டு அமைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை படிப்படியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே நம்முடைய ஆசைகளும் அன்றாடம் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சின்ன குழந்தை பிள்ளை அப்பதான் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு கிளுகிழப்பையை கொடுத்தால் சந்தோஷமாக வாங்கிக்கொள்ளும். கிளுகிழப்பையை வந்து அப்படியே ஆட்டும். அதுவே கொஞ்சம் எழும்பி நடக்க ஆரம்பிக்க விட்டது, சாக்லேட் கொடுத்தால் வாங்கி சாப்பிடும், ஆசை மாறிவிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைக்கு கிளுகிழப்பை கொடுத்தா தூக்கி போட்டுடும். சின்ன வயசுல சூப்பியை கூட வாயில வச்சு கொண்டிருக்கும், அதுக்கு பிறகு சூப்பி, அதுக்கு பிறகு ஒரு வயசுக்கு மேல அதுவா போட்டுடும் கீழே. ஏனென்றால் பிள்ளை வளர்வதோடு ஆசை வளர்கிறது, அதனுடைய தகுதி வளர வளர ஆசை வளர. அப்படி வளர 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 அந்த ஆசைகள் நிறைவேறினால்தான் வாழ்க்கையிலே ஒரு சுகமும் தொடர்ச்சியும் வரும். வாழ்க்கை தொடர்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரே இது 21 வயசாயிச்சு நான் சூப்பி வச்சுன்றதா நல்லா இருக்குமா? குழந்தைக்கு அது அழகு, பிறகு அது அந்த பருவம் மாறுகிற பொழுது அந்த பருவத்துக்கேற்ற தேவைகளை கடவுள் நிறைவேற்றுகிற மாதிரி நம் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அப்ப கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, அதுக்கு பிறகு அடுத்த வந்துட்டுனா அந்த பிள்ளை கொஞ்சம் தள்ளுறதுக்கு மூன்று இந்த சக்கர வண்டில் மாதிரி கொடுப்பார்கள். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா வண்டியில் தூக்கி போட்டுருவான். அதுக்கு பிறகு மூன்று சில சைக்கிள் வேணும், அவனுக்கு ஓட கொடுக்க வேணும், அது கொஞ்ச நாளைக்கு ஓடுவான். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா ரெண்டு சில சைக்கிள் கேட்பான், ரெண்டு சக்கர சைக்கிள் வேணும் என்பான். அது கொஞ்ச நாளைக்கு ஓடுவான். அதுக்கு பிறகு அப்பாட்ட வந்து சொல்லுவான் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் ஓடுறான். அது பிறகு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டும். 20 வயசாச்சா பின் சீட்டை சும்மா தட்டி தட்டி காட்டுவான் அப்பா, இதுல ஏன் ஒரு சீட் வச்சிருக்கான் உனக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப ஆசை மாற மாற அந்த ஆசை நிறைவேறி கொண்டு போனால்தான் வாழ்க்கை ஒரு சுவையான வாழ்க்கையாக தொடரும். அப்ப இந்த மாற்றங்கள் நிகழ்கிற பொழுது நல்ல இளம்பராயம் எய்துவிட்டோம், நல்ல ஒரு குறிப்பிட்ட வயது வந்து விட்டது. இப்ப இளம்பராயத்தை 32 வயது என்கிறார்கள். அந்த கொடுமையே அது ஒன்னொரு பக்கம். ஒரு நல்ல பையன் இளைஞனாக மாறிவிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு அடுத்த ஆசை என்ன? மனைவி என்ற விருப்பம். அங்கேதான் கிட்டத்தட்ட வாழ்க்கை ஒரு பூர்ண நிலையை நோக்கி நகர்கிறது. நான் என்னுடைய பேச்சுகளிலே சொல்லி இருக்கிறேன், மனிதனுடைய நாட்டம் என்பது இன்பம் நோக்கியது. யாராவது துன்பம் நோக்கிய நாட்டத்தோடு இருப்போமா? ஒருவரும் இருக்க மாட்டோம். ஏதோ விதத்திலே நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும், அந்த அதை நோக்கித்தான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி சுகம் நோக்கி நடக்கிற பயணத்திலே, இன்பம் நோக்கின பயணத்திலே எது இன்பம் என்று பல பேருக்கு தெரிவதில்லை. பூரண இன்பம் என்பது எது என்று பல பேருக்கு தெரிவதில்லை. அந்த இன்பத்தை நம் பெரியவர்கள் வரையறை செய்து சொல்லுகிறார்கள். இன்பம் என்றால் என்ன? இப்ப நான் சும்மா ஒரு பொது இந்த கேள்விக்கு உங்க மனதுக்குள்ளே விடை சொல்லிக் கொள்ளுங்கள். இன்பம் என்றால் என்ன? பழைய பாட்டு ஒன்று இருக்கிறது, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. இந்த சினிமா பாடலில் இந்த திருக்குறள் எல்லாம் கொண்டிருந்தா இப்ப எல்லாருக்கும் பாடமா இருக்கும் போல இருக்கு. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. ஏன்னா மனித இயல்பு, சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ அதை நோக்கி கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம், அதுதான் இயல்பு. அப்ப சந்தோஷம் என்பது, அப்ப ஓடுகிறோம் என்பதிலே இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம் அடைகிற சந்தோஷங்கள் எல்லாம் நம்மை நிறைவுபடுத்துகிற சந்தோஷங்கள் இல்லை. உண்மையான சந்தோஷம் கிடைத்தா அந்த இடத்துல உட்கார்ந்து விட மாட்டோமா? எங்கேயோ அந்த சந்தோஷத்திலே ஒரு குறை இருக்கிறது. அதனால்தான் அடுத்த சந்தோஷம் நோக்கி எங்களுடைய பாதை தொடர்கிறது. பெரியவர்கள் சொல்வார்கள், நாம் பல பேருக்கு இன்பம் என்றால் என்ன என்பது பற்றிய சரியான அனுபவமே இல்லை. அவர்கள் அதை படிப்படியாக வரையறுத்து சொல்வார்கள். இன்பம் என்றால் என்ன, வரையறை செய் என்றால், உண்மையிலே இன்பம் என்னவென்றால் நம்முடைய அறிவு கருவிகள் ஐந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன், இமைவாய் கண்மூக்கு செவி. அந்த அறிவு கருவிகள் ஒரு புல நுகர்ச்சியை அடைகிற பொழுது அந்த கருவியினாலே சுகம் உண்டாக வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும். இப்போ சங்கீதம், நல்ல சங்கீதம் அல்லது ஏதோ ஒரு பாட்டு என் காதில் விழுகிறது, அதை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது பாருங்கள், அது காதாலே வருகிற இன்பம். அதுபோல நான் ஒரு நல்ல காட்சியை காணுகிறேன், அப்படி காட்சியை காணுகிற பொழுது எனக்குள்ளே ஒரு கிளர்ச்சி உண்டானால் அது கண்ணாலே வருகிற இன்பம். அதான் அந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த காட்சி இன்பத்துக்காகத்தான் ஓடித் திரிகிறார்கள். அதுபோல நல்ல ஒரு உணவை உண்கிறேன், அதை உண்ணுகிற பொழுது எனக்கு வாயாலே ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது, அது வாயாலே பெறுகிற இன்பம். வாசனையிலே மூக்காலே கிளர்ச்சி, தொடுகையிலே உடம்பாலே உணர்ச்சி, இந்த உறுப்புகளுக்குள்ளே ஏற்படுகிற புலனுகர்ச்சியினாலே ஏற்படுகிற கிளர்ச்சிக்கு இன்பம் என்று பெயர். இது ஒரு இன்பத்துக்கு ஒரு பொதுவான ஒரு வரைவிலக்கணம். ஆனால் நாங்கள் இதை நினைந்து அனுபவிப்பதில்லை. அப்ப இதுக்குள்ளே எந்த இன்பம் சிறந்தது என்று கேள்வி ஒன்று வருமானால் அது பற்றி ஆராய வேண்டி இருக்கிறது. நான் பல இடங்களில் சொல்வதுண்டு, நாங்கள் இன்பத்தையே இன்னும் சரியான முறையிலே தரிசிக்காமல் இருக்கிறோம். எங்களுக்குள்ளே பல பேருக்கு துன்ப நீக்கமே இன்பமான இன்பம் என்கிற ஒரு உணர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? துன்ப நீக்கத்தையே இன்பம் என்று மயங்குகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது எப்படி சொல்கிறேன் என்றால், வெளியிலே போயிட்டு வருகிறேன், சரியான தாகம், தண்ணீர் தாகம், தாங்க முடியவில்லை. வீட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்டோடனே அந்த அம்மா நல்ல தண்ணீர் கொண்டு வந்து தருகிறார். குடிச்சுட்டு, அப்பா இப்பதான் சந்தோஷமாய் இருக்கிறதுங்கிறோம். இது சந்தோஷமா? தண்ணீர் குடிப்பதுன்றது சந்தோஷமாக தான், வாழ்நாள் முழுக்க தண்ணி குடிச்சு சந்தோஷமாவே இருந்துடலாமே. அங்கே எது சந்தோஷம் என்றால், தாகம் என்கின்ற துன்பம் நீங்கியது, அந்த துன்ப நீக்கத்தை நாங்கள் இன்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொச்சையாக சொல்ல போவதானால், வெளியிலே போய்விட்டு வருகிறோம், ரொம்ப அவசரமா இருக்கிறது, இதுக்கு மேல மேடையில சொல்ல முடியாது, வந்தோடனே போகிறோம், போயிட்டு வந்து அப்பா இப்பதான் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறது, இது சந்தோஷமா? அப்படின்னா வாழ்நாள் முழுக்க போக வேண்டியதுதானே. தலை இடிக்கிறது, ரொம்ப துன்பம், மாத்திரை வாங்கி போடுறோம், அப்பா இப்பதான் சந்தோஷமாக இருக்கிறது. துன்பம் நீங்கியதே தவிர இன்பம் பெறவில்லை, அதையே இன்பமாக நினைத்து நாம் மயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்பம் என்றால் என்ன என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அதுக்குதான் நான் சொன்ன வரைவிலக்கணம், ஏதோ ஒரு புலனுக்கு ஒரு 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 நுகர்ச்சி வந்தால் அந்த நுகர்ச்சியினாலே ஒரு இன்பக் கிளர்ச்சி வர வேணும், அதுக்கு பேர் தான் இன்பம். இதிலே இனி எது உயர்ந்த இன்பம் என்றால், ஏதாவது ஒரு பொருள் ஒரு புலனை விட அதிக புலனுக்கு இன்பம் தந்தால் அது முதல் இன்பத்தை விட கொஞ்சம் உயர்ந்த இன்பம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இப்ப மல்லிகை பூ நல்ல வாசம், மூக்குக்கு நுகர்ச்சி, அதை வாயில போட்டு சப்ப முடியுமா? சப்ப முடியுனா அது சுவைக்குமா? காதுக்குள்ள போட்டா ஏதாவது சந்தோஷம் வருமா? இல்லை. அப்போ மல்லிகை பூ என்கின்ற அது மூக்குக்கு மட்டும் இன்பம் தருவது. சில பொருட்கள் இருக்கின்றன, ஒரு பொருள் ஒரே நேரத்திலே வேறு புலன்களுக்கும் இன்பம் தரும். ஒரே பொருளாக இருக்கும், பல இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நல்ல பாயாசம் அல்லது நல்ல லட்டு, அதை பார்த்தாலே நல்ல அழகா இருக்கிறது, நல்ல முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு மினுமினு நெய் போட்டு பிடித்திருக்க, பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருக்கிறது. கிட்டையில் எடுத்தா ஏலக்காய் வாசனை, மூக்குக்கு நல்லா இருக்கிறது. வாயில போட்டா சித்து நித்து தித்திக்கிறது, வாய்க்கு நிப்பாக இருக்கிறது. மூன்று புலன்களுக்கு ஒரு பொருள் இன்பம் தருகிறது. ஆகவே மல்லிகை பூவை விட லட்டுக்கு இன்பம் தருவதிலே தகுதி அதிகம். ஏனென்றால் மூன்று புலனுக்கு இன்பம் தருகிறது. இப்ப இன்றைய வந்து நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் தெரியுமா? ஒவ்வொன்றும் எடுக்கிற பொழுது இது எத்தனை புலனுக்கு இன்பம் இன்பம் என்று எண்ண போகிறீர்கள். அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு புலனாக கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அப்போ ஆகச்சிறந்த பொருள், ஆகச்சிறந்த பொருள் எது, ஆகச்சிறந்த இன்பம் தருகிற பொருள் எதுவாக இருக்க முடியும் என்றால், ஒரு பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும். ஒரு பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தர்றதா? பார்த்தா கண்ணுக்கு சுகமா இருக்க வேணும், மணந்தா மூக்குக்கு சுகமா இருக்கணும், சுவைச்சா வாய்க்கு சுவையா இருக்க வேணும், கேட்டா காதுக்கு சுவையா இருக்க வேணும், தொட்டா உடம்புக்கு சுவையாக இருக்க வேணும். இப்படி ஏதாவது பொருள் உண்டா என்று கேட்டால், திருவள்ளுவன் சொன்னான், ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள் என்று கேட்டால், ஆடவனுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆடவனும் தருகிற இன்பம் என்பது ஐம்புல இன்பம் என்று சொன்னான். ஐம்புல இன்பம், கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் இன்பம் ஒன்றொடி கண்ணே உல. ஒரு ஆடவனுக்கு ஒரு பெண் இவ்வளவு இன்பத்தையும் தருகிறாளாம். பார்த்தா கண்ணுக்கு சந்தோஷம். இது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு பேசினா காதுக்கு சந்தோஷம், மணந்து பார்த்தா மூக்குக்கு சந்தோஷம், தொட்டா உடம்புக்கு சந்தோஷம், சுவைத்தா வாய்க்கு சந்தோஷம். ஐம்புலனுக்கும் ஒரு பொருளிலே இன்பம். அதனாலே தான் மற்ற எல்லா இன்பங்களையும் விட, எல்லாம் ஒவ்வொரு இன்பம் தருகிறது அல்லவா, ஆனா பைத்தியமா எதுக்கு திரிகிறோம்? ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் சிற்றின்ப வேட்கையினாலே பைத்தியமா திரிகிறோமே தெரியுமா? அதுதான் உச்ச இன்பம். ஐம்புலனுக்கும் அது இன்பம் தரும். பெண்ணுக்கு ஆண் கொடுப்பாள், ஆணுக்கு பெண் கொடுப்பாள். ஆகவேதான் அந்த இன்பத்தை உயர்ந்த இன்பம், இன்பங்களுக்குள்ளே உயர்ந்த இன்பம், ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிற இந்த இன்பத்தை ஐம்புலன். தமிழர்கள் சொன்னார்கள், அதுக்கு ஒரு பெயர் வைப்பன் சார்ன்ட்டு சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார். ஐம்புலனுக்கு இன்பம் தருகிறது என்ற பொருளுக்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும்? அது அல்லவா உள்ள இன்பங்களுக்குள்ள பெரிய இன்பம், பேரின்பம். அதுக்கு சிற்றின்பம் என்று பெயர் வச்சுட்டான். அப்ப எதிரா பெயர், ஏன் அதுக்கு சிற்றின்பம் என்றால், ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிறது தான் சந்தேகம் இல்லை, ஆனால் அந்த தருகிற பொருளுக்கு ஒரு ஆயுள் உண்டு, தருகிற பொருளுக்கு ஒரு ஆயுள் உண்டு, அதை அனுபவிக்கிறவனுக்கு ஒரு ஆயுள் உண்டு, அந்த இன்பத்துக்கு ஒரு ஆயுள் உண்டு. ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பம், அதுக்கு பிறகு அது இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே ஐம்புலனுக்கு இன்பம் தந்தாலும் அது அழிபொருள், அனுபவிக்கிறவன் அழிகிறவன், அதனாலே அந்த இன்பமும் அழிகிற இன்பமாக இருக்கிறபடியால் அது சிறந்த இன்பமானாலும் சிற்றின்பம். அப்ப எதுடா பேரின்பம் என்றான், தருகிற பொருள் அழியாத பொருளாக இருக்க வேண்டும், அதோடு சேர்ந்தால் நாம் அழியாமல் இருக்க வேண்டும், நானும் அதுக்கும் அழியாமல் இருந்தால் இன்பம் அழியாமல் இருக்கும். அது எங்கே இருக்கு என்று கேட்டால், கடவுளிடம் தான் இருக்கிறது. கடவுள் அழிய மாட்டான், நாமும் அழிய மாட்டோம், அவனோடு படுகிற இன்பம் அழியாது. ஆகவே அது பேரின்பம், இது சிற்றின்பம் என்றார். அது ஒரு பெரிய விஷயம். அதனாலேதான் நம் பெரியவர்கள் எல்லாரும் கடவுளை பாடுகிற பொழுது சிற்றின்பம் பாடியிருக்கிறார். எல்லாரும் பாடியிருக்கிறார், கடவுளை பாடுகிற பொழுது சிற்றின்பம் பாடியிருக்கிறார்கள். பெரிய பெரிய பிரச்சனை, மற்ற சமயத்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை, ஐயா கடவுளை பாடுறேன் சிற்றின்பமா பாடுறேன். அருக்கு மங்கையர் அடிதனை வருடிய கருத்தறிந்து பின் அருதனை உடலினை அவிழ்த்து அங்குள்ள அரசிலை தடையும் இருதோளும். இதுக்கு நான் பொருள் சொன்னா என்ன இங்கிருந்து அடிச்சு துரத்திடுவேன். எனக்கு தெரியும் இன்றைக்கு போனோன்னு திருப்புகழ் புத்தகம் தேடப்பட போகிறது. ரொம்ப ரொம்ப திருவாசகத்தில் ரொம்ப நுட்பமா பாடுகிறார்கள், காமத்தை பாடுகிறார்கள். ஏனென்று கேட்டால், அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், பேரின்பத்துக்கு உவமை சொல்ல சிற்றின்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால்தான் சிற்றின்பம் பாடுவதை நம் அடியார்கள் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள். கடவுளை அனுபவிக்கிறது எப்படி என்று கேட்டால், கடவுள் ஆண் அடி அனுபவிக்கிறவன் நான் பெண், அவனான் நான் பெண், அவனாலே ஆளப்பட்டு ஆளுகிறோம். இதுதான் எங்களுடைய உறவு முறை, சமய உறவு முறை. கடவுள் ஆம்பளை, நாங்க எல்லாரும் பொம்பளை. ஆகவே பெண்கள் கவலையே படுத்தவில்லை, எல்லாரும் பெண்கள். பெண்களாக இருந்தால்தான் ஒரு அவனுக்கு பேரே என்ன பெயர், ஆண்டவன், ஆளுகிற தன்மையுடையவன், ஆண்டவன். அவனாலே ஆளப்பட்டால்தான் நாங்கள் உயர்வடைவோம், ஆளப்பட வேண்டுமா? ஆண் யாரை ஆள்வான்? ஒரு பெண்ணை ஆள்வான். அப்ப ஆன்மா எல்லாமே பெண்கள் தான். அப்ப அந்த அந்த பேருக்கு பேரின்பம் என்று பெயர். அது அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அதான் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம், அங்கே முற்ற வரும் பரிசு உந்தி வர முளையாது மாயை என்று உந்தி வர என்று திருவுந்தியாரிலே ஒரு பாட்டு. இது இப்ப அது பேரின்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எங்கேயாவது சந்தர்ப்பம் படுற பொழுது அது பார்ப்போம். அப்போ இந்த சிற்றின்பத்தினுடைய உச்சம் என்னவென்றால், ஐம்புலனுக்கும் இன்பம் தருவது எதுவோ அதுதான் சிற்றின்பம். ஆணுக்கு பெண் தருவாள், பெண்ணுக்கு ஆண் தருவான். அப்போ ஒவ்வொரு பொருளிலே ஆசைப்பட்டு வளர்ந்து வளர்ந்து வந்து இளமை முதிர்ச்சி வருகிற பொழுது இயல்பாக ஆணுக்கு ஒரு பெண்ணிலே நாட்டம் வரும், பெண்ணுக்கு ஆணிலே நாட்டம் வரும். அந்த நாட்டம் தீரும் வரையும் பைத்தியக்காரனாக தெரிவார்கள். அந்த நாட்டம் தீரும் வரையும் பைத்திய அது காளிதாசனுடைய கதையிலேயோ ஏதோ வடமொழி நூல் ஒன்றிலே சொல்வார்கள், காதலனை சந்திக்க போகிறான், காதலியை சந்திக்க போகிறான் காதலன். அது ஒரு மாலை பொழுது, மாலை பொழுது என்றாலே காமம் மிகுகின்ற பொழுது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்றார் திருவள்ளுவர். அந்த ஆளுக்கு என்னதான் தெரியலையோ அது எல்லாம் தான் சொல்லுது. காலமேல அப்படி மெல்ல பூக்க தொடங்குமா, காலை அரும்பி பகலெல்லாம் போது, போது என்றால் கொஞ்சம் அரவாசி விரிந்தது. பகலெல்லாம் போதாகி மாலை வந்தோடனே அப்படியே மலர்ந்துடும் என்கிறார். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இந்த மாலை வந்துட்டுதா இவனுக்கு காதலின் நினைவு வந்து விட்டது, போய் காண வேண்டும். ஆனால் நாளைக்கு பார்த்தால் என்ன என்று இருக்கலாம் தானே, அவள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாள், அந்த பேச்சுக்கே இடமில்லை, நினைச்சோன்னா போக வேணும். அதுதான் பாருங்க அந்த ஐம்புல இன்பங்களின் இன்பத்தினுடைய உந்துதல். அந்த உந்துதல் வந்தவொடனே அவளை காண வேணும் என்று பைத்தியம் பிடித்து விட்டது அவனுக்கு. அந்த அதுக்கு பிறகு பேச்சு இல்லை, என்ன செய்தான் புறப்பட்டான். புறப்பட்டு போனால் அன்றைக்கு நல்ல கடும் மழை, மலையிலே ஆற்றிலே வெள்ளம் அடித்து புரண்டு ஓடுகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும், திரும்பி வந்துட வேணும். அவனுக்கு ஆறாவது வெள்ளமாவது, போயே தீர வேண்டும். இந்த காமத்தினுடைய கூர்மைக்கு சொல்கிறேன், போயே தீர வேணும் என்று பார்த்தான். இருட்டு, ஒன்னும் தெரியல, தடவி பார்த்தான், ஒரு மரக்கட்டை மிதந்து வந்தது, அதை பிடிச்சு கொண்டு நீந்தி போயிட்டான் அடுத்த கரைக்கு. அதான் என்ன, காற்றிலேறி விண்ணையும் சாடுவர், காதல் பெண்கள் கடைக்கண் பார்வையில் என்றார் பாரதிதாசனோ பாரதியாரோ. காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவர், அவனுக்கு பிடி காத்துல பிடிச்சு கொண்டு ஏறிடுவானா. இதெல்லாம் நடக்குமா என்றால் நடக்கும். நான் என்னுடைய ஒரு நூல்ல கிருஷ்ணியின் காதல் என்ற ஒரு கதைகள் இருக்கு, விலங்குகள்லயே உண்டு சார், விலங்குகள்லயே உண்டு. ஒரு பருவம் வந்து விட்டா அது படுற பாட்டை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு ஒரு கதை எழுதினேன். அப்போ இந்த அப்ப மனுஷனுக்கு கேட்கவனும் ஆறறிவு உள்ளவனுக்கு என்ன தெரியும், பார்த்தானோ அது தடவி பார்த்தானே ஏதோ கட்டை அம்பிட்டது, பிடிச்சு கொண்டு போயிட்டான். போய் அந்த கரையில போய் இறங்கித்தான் பார்த்தா அது கட்டை இல்லை, எங்கேயோ சுடுகாட்டில் சுட்டு போட்ட பிறகுதான் அரவாசியில வந்திருக்கு, அதை பிடிச்சு நீந்தி வந்துட்டான். அவனுக்கு அது பெருசா படலை, அப்படியே அந்த பக்கம் வந்தான். அங்கா பக்கம் வந்தால் அவள் மாடத்துல நிக்கிறாள், மயிலாம் கேட் எல்லாம் பூட்டியாச்சு, போக வேணும், மேல போக வேணும். என்ன வழின்னு பார்த்தான், ஒரு கயிறு தொங்குச்சு, கயிறு தொங்கினோடனே அதில் பிடிச்ச கரகரண்டு ஏறி மேலே வந்துட்டான். வந்து அவளை பார்த்து, அன்பே உன்னை காணுவதற்கு இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன். அவன் அது பிரேதம் என்பது அவனுக்கு தெரியாது, கட்டை வந்து ஏறிட்டதான் நினைச்சு கயிறு பிடிச்சு ஏறிட்டான். அவள் சொன்னாள், நீ என்ன பிடிச்சு ஏறி இருக்கிறாய் பாரு என்றாள். பார்த்தா அது ஒரு மலைப்பாம்பு தொங்குது, அதை பிடிச்சு ஏறிட்டான். நீ எதை பிடிச்சு நீந்தி வந்த பார்த்தாயா என்றால் ஒரு சடலம், அதை பிடிச்சு நீந்தி வந்திருக்காய். அவள் சொன்னாள், என்றோ அழியப் போகிற இந்த சடலத்துக்காக இவ்வளவு பாடுபடுகிறாயா என்றவுடன் அவன் ஞானியானான் என்று வடமொழியிலே ஒரு கதை இருக்கிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்படி ஒரு பைத்தியம் வரும், அப்படி ஒரு பைத்தியம் வரும், எதையாவது பிடித்து அந்த இன்பத்தை அனுபவித்து விட வேணும் என்று காரணம் அதுக்கு என்னென்றால் அது பூரண இன்பம், ஐம்புல இன்பம். அப்போ இதற்காகத்தான் ஒரு பருவம் வந்தவுடனே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறோம். அப்போ ஒழுக்க நெறி தவறாது, அந்த இன்பமும் நிறைவேறும், ஒழுக்க நெறி தவறாது. இன்றைக்கு வெள்ளக்காரனை பார்த்து அது 20 வயசு, 25 வயசாகி, 30 வயசாகி, 35 வயசாகி, 40 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திருமண வயது. நான் சொல்றது பேசாம 60 கல்யாணம் பண்ண வேண்டியதுதான், ரெண்டு செலவும் இல்லை. அப்போ அப்படி போக போக என்ன ஆக போறன்ற, ஒழுக்க இனங்கள் அதிகரிக்க போகிறது. பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயதிலே திருமணம் பண்ணி கொடுக்காவிட்டால் ஒழுக்க இனம் கட்டாயமாகும். அதிலும் பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் குறிப்பிட்ட வயதிலே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய உபதேசங்கள். ஏனென்றால் நாங்கள் கற்பை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படுகிற சமூகம், பெண் கற்பாகவும் இருக்க வேண்டும், 35 வயசு வரையும் இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? அதனால்தான் அந்த பருவத்திலே திருமணம் செய்து கொடுப்பது. உலகம் பூராகவும் அப்படித்தான் இருக்கிறது. மனுஷனுக்கு தான் இந்த புத்தி வரையில. எந்த ஜீவராசியும் பாருங்கள், அதுக்கென்று ஒரு பருவம் வந்தால் அது துணை தேடுகிறது. உடம்புக்கு இது நான் இப்போ சொல்றது, உடம்புக்கு ஒரு சக்தி உண்டு, தனக்கு தேவையானதை அது கேட்கும் அல்லது அறிவிக்கும். இங்க பாருங்க, ஒரு முள்ளு குத்திட்டு, கையில முள்ளு குத்திட்டு, நாம கவனிக்க இல்லை, அதுல சீல் பிடித்து கொதிச்சு காட்டும், வலிச்சு காட்டும், உள்ளே நான் இருக்கிறேன், இதை அமத்தி எறான்னு காட்டும், அமத்தி விட்டா வந்துடும். பசிக்கிறது, வயிற்றுல சாப்பாடு இல்லை, பசிக்கிறது, பசிச்சு காட்டும், டேய் உள்ளுக்கு ஏதாவது போடுறா போடுறா, பசிச்சு காட்டும். தண்ணி குடிக்க இல்லை, தாகமாக்கி காட்டும், வாயில ஏதாவது ஊத்துறா ஊத்துறான்னு காட்டும். அப்ப இது இயல்பல்லவா, உடம்பு தனக்குரியதை கேட்கும். கண்ணில ஏதாவது தூசி விழுந்துட்டா உடனே அது உடனே தண்ணியை விட்டு கழுவும். அப்போ ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் பருவம் அடைகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உடம்பு இவன் இன்ன இதற்கு ஆயத்தமாகிவிட்டான், அதை கொடு என்று உடம்பு அறிவிக்கிறது என்று அர்த்தம். உடம்பு அறிவிக்கிறது என்று அர்த்தம். எல்லா ஜீவராசிகளும் அந்த பருவத்தை பயன்படுத்துகின்றன மனுஷனை தவிர. அதுக்கு நான் அதுக்கு இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து 1008 காரணம் சொல்லி இப்படி இரு இப்படி இருந்துட்டு பிறகு ஒரு 25 வருஷத்தால சொல்லுவான், இது போல நீ முன்னுக்கு செய்ததுதான் சரியினுவான். வாழ்க்கையை நெறிப்படுத்தவன். அப்ப அந்த இன்பம் நோக்கிய அந்த தாகம் வந்துவிட்டால் அப்ப வாழ்க்கையிலே திருமணம் என்று ஒன்றை வைத்து இரண்டு பேரை ஒன்றுபடுத்தி அதை ஒழுக்க நெறிக்குள்ளே கொண்டு வந்தார்கள்.